உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
வணக்கம் நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா மழை ரொம்ப கம்மியாயிருச்சு. மழை வராதா அப்படின்ட்டு நம்ம இயங்கிட்டு இருக்கிறோம். மழை அதிகமா வந்தாலும் பிரச்சனை தான், இல்லாம இருந்தாலும் பிரச்சனை தான். விவசாயிகளுக்கு, மழையை நம்பிட்டு இருக்கிற விவசாயிகளுக்கு மழை வந்தா சந்தோஷமா இருக்கும். ஆனா வெளியே போயிட்டு வரோம் பாத்தீங்களா, நமக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்துல மழை வந்துருச்சுன்னு வைங்களேன், ஐயோ நைட்டு மழை வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம். இதில் நைட் ஷிஃப்ட் எத்தனை பேர் போயிட்டு வர்றாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, பகலில் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. சரி, இந்த மழை வரும்போதே கூடவே நோய்களையும் கொண்டுட்டு வருது. என்னென்ன நோய்களை கொண்டுட்டு வருது? ரோடு ஸ்லிப்பரியாக இருக்கிறது, அது வேற விஷயம். சரி, மழை வரும்போது என்னென்ன நோய்கள்லாம் கொண்டுட்டு வருது, அதுக்கு என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்குது, பாதுகாப்பான முறைகள் என்னென்ன நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசுறதுக்காக மருத்துவ பேராசிரியர் டாக்டர் டி ரவிக்குமார் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம். அனைத்து நேயர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மழை வராதா அப்படின்னு எல்லாரும் வானத்தை பார்த்து ஏங்கிட்டு இருக்காங்க. மழை வருவது, வராம கெடுக்கிறதும், அதிகமா வந்து கெடுக்கிறதும், அப்படி ரெண்டு வகையிலும் கொடுப்பதும் கெடுப்பதும் மழை அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. மழை வரும்போது தான் நிறைய மக்கள் மனசுல புன்சிரிப்பே வரும். வியாதிகள் அப்படிங்கும்போது எப்பவுமே நம்ம கூட இருந்துட்டே இருக்க வியாதிகள்லாம் மழைக்காலங்களில் சற்று அதிகமாக இருக்கும். இப்போ குழந்தைகளுக்கான வியாதிகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா சளி, காய்ச்சல் போன்றவை குளிர்காலங்களிலும் மழைக்காலங்களிலும் சற்று அதிகமாக இருக்கும். காரணம், அந்த வைரஸோட தாக்கம் வந்து அந்த சமயத்தில் அதிகமாக, அந்த கிளைமேட்டில் அந்த வைரஸ் அதிகமாக பெருகுவதால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
டாக்டர், மழையில் நனைஞ்ச பெரியவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதாவது இந்த தூரல் போடும் பாருங்க, அதில் நனையக்கூடாது, நல்ல அடித்து ஊத்துற மழையில் நனைஞ்சா ஒன்றும் செய்யாது, தூரலில் வந்து நனையக்கூடாது அப்படின்றாங்க, உண்மைதானா? மழையில் நனையிறதுனால காய்ச்சல் வருமா?
நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. இந்த முதல் மழை அப்படிவாங்கள, இந்த சீசனில் வர முதல் மழையில் மேக அடுக்குகள் இருந்த அத்தனை நஞ்சு பொருட்களும், இந்த ஆலைகளில் போகிற தூசிகள், இந்த கெமிக்கல் ஃபேக்டரிஸ்லேருந்து போகிற புகை, அதில் இருக்கிற நிறைய கெமிக்கல்ஸ் வந்து கலந்துருக்கும். அப்போ இந்த முதல் மழையில் நனைகிறவங்களுக்கு நிறைய வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் வந்து அடுத்தடுத்த வர மழைகள் நனையும் போது வியாதிகள் குறையும். அதே போல் மழை வரும்போது மரத்துக்கடியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக, மரத்தடியில் இருக்கிறவர்களுக்கு இரட்டை மழை அப்படிம்பாங்க. அந்த மரத்து மேலே இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் மழை கழுவிட்டு வரும், அதெல்லாம் மேலே உழுகும் போது இவர்கள் ரெண்டு தடவை மழை நனைய வேண்டிய நிலைமை உருவாகும். மரத்தடியில் மழை சமயத்தில் நின்றீங்கன்னா இடி தாக்குவதற்கான அபாயம் அதிகம், காற்றில் மரம் விழுந்துவதற்கான அபாயம் அதிகம். அங்கே செல்போன் பேசும்போது இந்த இடி வரும் அபாயத்தை நீங்கள் அதிகமாக நீங்களே வரவைத்துக் கொள்கிறீர்கள். எனவே வெட்ட வெளியில் நிற்பதை விட மரத்தடியில் நிற்பது பாதுகாப்பானது அல்ல.
சரி, இப்போ சொன்னீங்க குழந்தைகளுக்கான நோய்கள், அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
சாதாரணமாக வெயில் காலத்தில் குழந்தைங்க நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடும், அதனால தொண்டை வலி அதெல்லாம் வரும். சளியும் அதே அதுபோல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மட்டும்தான் சாதாரணமாக வெயில் காலத்தில் வரும். மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குளிர்காற்று, இந்த மழை சாரல், இந்த இரண்டும் சேரும்போது மூக்கில் சளி, தொண்டையில் வலி, நோய் தொற்று, இருமல், ஜலதோஷம், தலைவலி போன்ற வியாதிகள் குழந்தைகளுக்கு வரக்கூடும். சைனஸ் போன்ற வியாதிகள் இருப்பவர்களுக்கு இந்த வியாதி அதிகமாகக்கூடும். ஆஸ்துமா போன்ற வியாதிகளுக்கு இந்த குளிர்காற்றும் சாரல் மழையும் அந்த வியாதியை சற்று அதிகப்படுத்தி காட்டக்கூடும். காரணம், ஒரு குளிர்காற்று வரும்போது அவர்களுடைய மூச்சுக்குழாய் சுருங்குவதால் அவர்களுக்கு இருக்கும் பாதிப்பு சற்று அதிகமாக கூடும். இதய வியாதி உள்ளவர்களும் வாத நோய் உள்ளவர்களுக்கும் கூட அந்த குளிரும் காற்றும் ஒத்துக்கொள்ளாததால் அந்த வியாதியின் கடுமை சற்று அதிகமானது போல தோன்றும். எனவே எல்லா வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வரும் ஆபத்துகள் மழை காலங்களில் சற்று அதிகமாகவே காணப்படும். சாதாரண காய்ச்சல் இருந்தால் 1 டிகிரி ஃபாரன்ஹீட் காய்ச்சல் வந்தால் 10 தடவை இதய துடிப்பு பதிவாகும். சாதாரண காய்ச்சல் வந்தாலே இதய நோயாளிகளுக்கும் நுரையீரல் நோயாளிகளுக்கும 13% அதிகமாக இதய துடிப்பும் மூச்சு விடும் வேகமும் மாறுபடும். ஸோ சாதாரணமாகவே அவர்கள் திணறல் இருக்கும்போது இதய துடிப்பு அதிகமானாலோ மூச்சு திணறல் வந்தாலோ அது அவர்களை மிகவும் கடுமையாக கூட பாதிக்கும். எனவே இது போன்ற நோயாளிகள், இதய நோயாளிகளும் நுரையீரல் நோயாளிகளும் லேசான காய்ச்சல் வரும்போதே உடனடியாக தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டு அல்லது காய்ச்சல் வராமல் முன்னெச்சரிக்கையாக பாதுகாத்து கொண்டு இருப்பது மிகவும் அவசியம்.
சரிப்பா, பாதுகாப்பது நல்லது அப்படின்றீங்க, என்ன விதத்துல பாதுகாக்க முடியும்? குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க, பெரியவங்களும் வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது இல்லைங்களா?
ரோட்ல போகும்போது சாலைகளுக்கும் ஜாக்கிரதையா போங்க. தண்ணி நிறைய ஓடும்போது பாதாள சாக்கடை திறந்திருந்தால் தெரியாது, அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப ஓரமா போகும்போது ஏதாவது கம்பிகள் பதித்திருந்தாலோ, குழாய்கள் பதித்திருந்தாலோ, அல்லது டெலிபோன் காரர்களோ தோண்டிய குழியில் விழுகிற அபாயம் உண்டு. நடு ரோட்டில் போனால் வாகனங்கள் விபத்து வர வாய்ப்பு உண்டு. எனவே அதி ஜாக்கிரதையாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். வாக்கிங் போகும் பெரியவர்கள் இது போன்ற சமயங்களில் வீட்டின் மொட்டை மாடியோ அல்லது வீட்டை சுற்றியோ போவது மிகவும் நல்லது. தெரியாத பாதையில் போய் கீழே ஏதாவது விழுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வாகனங்கள் கூட சரியான சமயங்களில் பிரேக் அடித்தால் நிற்காது. எனவே வாகனத்தில் மிதமான வேகத்தில் போவது மிக மிக முக்கியம். வாகனத்தில் போகும்போது செல்போனில் பேசுவதும் வியாதிகளை வரவைக்கும். பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்றால், முதல், எப்பொழுதும் சுடு தண்ணீர் குடிப்பது மிகவும் நல்லது. தளதளா என தண்ணீர் மினிமம் 3 நிமிடமாவது தண்ணீர் கொதிக்க வேண்டும். தளதளவென்று கொதிக்க வேண்டும். 20 நிமிடம் தண்ணீர் கொதித்தால் மட்டும்தான் அந்த தளதள என்று கொதிக்கிறது 3 நிமிடம் வரும். அப்படி இருந்த தண்ணீர் குடித்தால் மட்டும்தான் அதில் இருக்கிற பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகள் போய் அது சுத்தமான தண்ணீராக இருக்கும். கொதிக்க வைத்த தண்ணீரை அதே பாத்திரத்தில் வைத்திருந்தால் அடுத்து 24 மணி நேரம் வரைக்கும் வைத்திருக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றும் போதோ அல்லது அதனுடன் பச்சை தண்ணீர் கலந்து குடிப்பதோ கூடவே கூடாது. கொதிக்க வைத்த தண்ணீர் 100% பாதுகாப்பானது. குழந்தைகள் முதல் பெரியவர்களை அனைவரும் இதை உபயோகிக்கலாம். சிலருக்கு இந்த கொதிக்க வைத்த தண்ணீரின் வாசம் ஒத்துக்கொள்ளாது, பிடிக்காது, தாகம் அடங்குவதில்லை என்று நினைப்பார்கள். அவர்கள் ஒரு சிறு துண்டு இஞ்சி, ஒரு சிறு ஏலக்காய் இதை போட்டு கொதிக்க வைத்தால் நல்ல மனமாகவும் இருக்கும், தாகமும் அடங்கும், பிரச்சனை எதுவும் இருக்காது.
இப்போ இந்த மழையில் நனைஞ்சிட்டு வரும்போது நான் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சூடா பஜ்ஜி, போண்டா, பக்கோடாலாம் போடுவாங்க. அந்த வாசனை அப்படி சுண்டு இழுக்கும். அந்த மழைக்கு வந்து அந்த சூடா சாப்பிட்டா நல்லா இதமாக இருக்குமே அப்படின்ட்டு மனசு சொன்னாலும், சேரும் சகதியமாக இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நாக்கு பெருசு இல்லையா? அந்த மாதிரி ரோட் சைடு இது வாங்கி சாப்பிட்றது நல்லதா?
இதுதான் வள்ளுவர் எப்பவே சொல்லியிருக்காரு, நா காக்க எதையே காப்பாற்ற முடியாது கூடிய நாக்கை காப்பாற்றுங்கன்னு சொன்னார். நா காக்கங்கிறது தெளிவாக சொன்னார். காரணம், நாக்கை பேசுறது மட்டும் இல்லை, இது போன்ற விஷயங்களே நாவை காப்பாற்றுறது மிக முக்கியம். மழை காலங்களில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் இது மாதிரி ரோட் சைடு உணவகங்களில் அனைத்துமே தவறுன்னுலாம் சொல்ல முடியாது. ஈம வைக்காத பண்டங்களாக இருந்தால், எண்ணெய் அதிகம் இல்லாத பண்டங்களாக இருந்தால், அதிக சாயம் பூசாத பண்டங்களாக இருந்தால், ஆரோக்கியமான முறையில் செய்த பண்டங்களாக இருந்தால் தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிடும்போது 3 வகை உணவுகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது. சமைக்காத உணவுகளை தொடவே தொடாதீர்கள். காரணம், சட்னி போன்ற உணவு வகைகள், அது எந்த இடத்திலும் அதை அவர்கள் கொதிக்க வைப்பதில்லை, வேக வைப்பதில்லை, அதனால் அதன் கிருமிகள் அப்படியே இருக்கும். 2வது, நீர்மோர் போன்ற உணவுகள், அதுலேயும் எங்கேயும் கொதிக்க வைப்பதில்லை. அவர் தண்ணீர் எந்த தண்ணீர் ஊற்றுவார்கள் என்று தெரியாது. ஃபில்டர் வாட்டரை அல்லது கொதிக்க வைத்து வடிகட்டிய தண்ணீரை நீர்மோரில் ஊற்றுபவர்கள் மிக மிக குறைவு. 3வது, வேக வைக்காத, ஆறிப்போன, ஈ மொய்த்த, இந்த மாதிரி பண்ணுறவங்களை தவிர்ப்பது. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இது மாதிரி உணவுகளை தவிர்த்து விட்டு வேக வைத்த உணவுகள், முடிந்தவரை சூடான உணவுகள் சாப்பிடும்போது அவற்றில் உள்ள கிருமிகள் தாக்கும் வாய்ப்புகள் குறைவு. 2வது, நீங்கள் உணவருந்தும் சூழ்நிலை, பஸ்ஸிலிருந்து போகும்போதோ மற்ற கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிடுங்க. எப்போ சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்ட பின்னால் கை கழுவுறீங்களோ இல்லையோ, சாப்பிட்றதுக்கு முன்னால் கை கழுவுங்க. மழை காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த காலடியை தேய்க்கும் போது மரங்கள் முறிந்து கீழே விழலாம். மரங்களில் ஊடை வெல்லும் மின்கம்பியின் இருந்து மின்சார மரத்தின் மூலம் பாய்ந்து கீழே வரலாம், அல்லது மின்கம்பியே கீழே விழுந்து கிடக்கலாம். அது போன்ற சமயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறவங்க, பெரியவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வந்து கம்பி அருந்து கிடந்தால், அருந்து கிடக்கும் கம்பிகள் அனைத்துமே மின்சாரம் பாயும் கம்பிகள் என பாவித்து அந்த பக்கமே போகாமல் மற்றவர்களையும் செல்ல விடாமல் தடுக்க வேண்டும். 108க்கு ஃபோன் அடித்தால் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள், அல்லது 155க்கு ஃபோன் அடித்தால் மின்சார வாரிய ஊழியர்கள் உடனடியாக வந்து அவற்றை சரி பண்ணுவார்கள்.
இப்போ பொதுவாக காய்ச்சல் வந்துருச்சுன்னா எத்தனை நாள் வரைக்கும் பார்க்கலாம்? ஏன்னா இப்போ இந்த ஓவர் த கவுண்டர் ட்ரகு நம்மளே போய், அதாவது பொதுமக்களே போய் ஒரு பேராசிட்டமால் வாங்கி சாப்பிட்றது சர்வசாதாரணமாக நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய ஒன்று. காய்ச்சல் வந்துருச்சுன்னா உடனே போய் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் தனக்கு தானே ஒரு நாள் பார்த்துட்டு உடனே ஆன்டிபயாட்டிக் செல்ஃபாகவே வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர், ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸு, அப்புறம் எத்தனை நாளில் இருந்து ஆன்டிபயாட்டிக் போடுறது நல்லது? இல்லை, ஃபீவர் இஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ சிம்டம் ஆஃப் அ டிசீஸ் தானே. எத்தனை நாள் வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சரி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்கலாம்?
ஒரு காய்ச்சல் என்பது ஒரு உள்ளே இருக்கும் நோயின் அறிகுறி தானே தவிர காய்ச்சல் என்பதே ஒரு நோய் அல்ல. இது என்பது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க நீங்களே, இது நான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் சாதாரணமாக வர சளி காய்ச்சல் அதிகபட்சமாக ஒரு வாரம் தான் நீடிக்கும். நீங்களே கூட ஒரு தடவை ஜோக்கில் சொன்னீங்க, சளி வந்தால் டாக்டர்கிட்ட போனால் ஒரே வாரத்தில் சரியாயிரும், இல்லாட்டி 7 நாள் ஆகும் அப்படின்னீங்க. அதுபோல் சில வியாதிகள் வைரஸ்னால் வரும் சாதாரண காய்ச்சல் ஒரு வாரம் வரைக்கும் தானாக இருந்து படிப்படியாக சரியாகிடும். கடுமையான காய்ச்சல், குளிர் ஜுடத்துடன் கூடிய காய்ச்சல், சிறுநீர் போகும்போது எரிச்சலுடன் கூடிய காய்ச்சல், கடுமையான இருமல் சளியுடன் கூடிய காய்ச்சல், மூக்கடைப்பு மூச்சு திணறலுடன் கூடிய காய்ச்சல், தலைவடியுடன் கூடிய காய்ச்சல், இது போன்ற காய்ச்சல் மிக அதிகமாக இருக்கும்போது கையை வச்சுட்டு பார்த்துட்டு காய்ச்சல் அப்படின்னு சொல்லாமல் தெர்மாமீட்டர் வச்சு பார்த்துட்டு காய்ச்சல் 100 டிகிரிக்கு மேல் இருந்தால், குழந்தையோ பெரியவங்களோ ரொம்ப அதனால் களைத்து போயிருந்தால், நா வறட்சி ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக உடனடியாக மருத்துவரை பார்ப்பது அவசியம். சாதாரண காய்ச்சல் சீசனில் வர காய்ச்சல் தானே என்று அலட்சியம் வேண்டாம். சாதாரணமாக இந்த காய்ச்சல் மலேரியா கொசுக்களால் ஏற்படும் நோய்களான மலேரியா, டெங்கு அல்லது ஜப்பானீஸ் பி என்கப்ளேட்டிஸ் என்ற மூளை காய்ச்சல், இது போன்ற வியாதிகள் கொசுக்கள் மூலமாகவே பரவுகின்றன. அதுவும் டெங்கு காய்ச்சலும் மலேரியாவும் வருடம் பூராவும் எப்போது வேணாலும் தாக்கக்கூடிய அபாயத்தில் நாம் இருக்கிறோம். எனவே சாதாரண காய்ச்சல் என்று ஒதுக்கிவிடாமல் 2 நாளுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். சில குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் வலிப்பு ஏற்படும், அதை காய்ச்சல் வலிப்பு என்பதால் ஃபெப்ரைல் சீசர்ஸ் என்று சொல்லுவாங்க. அது 6 மாதத்திலிருந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரும்போது மட்டும் வலிப்பு வரலாம். எனவே அந்த மாதிரி குழந்தைகளுக்கு காய்ச்சலே வராமல் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அவர்கள் மருத்துவரின் அனுமதியின் பேரில் காய்ச்சல் வந்தவுடன் ஒரு மாத்திரையும், வலிப்பு வராமல் இருக்க இன்னொரு மாத்திரையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கடுமையான வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, காமாலை, உடலில் சிவப்பான திட்டுகள், இவை போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும்.
அப்புறம் மழை காலத்தில் அதாவது நம்மளுக்கு வெளியே டெம்பரேச்சர் கம்மியாக இருந்ததுன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைப்போதாமிக் ஆயிடுது. பிலோ டெம்பரேச்சர் வந்து 98.4 கீழே போயிடுது. அந்த மாதிரி சமயத்தில் கதகதப்பாக இருக்கிற மாதிரி ஸ்வெட்டரோ சாக்ஸோ சூடு பறக்க காலில் தேய்க்க சொல்லுவாங்க இல்லையா உள்ளங்காலில், அந்த மாதிரி பண்ணுறது நல்லதா இல்லை அதுக்கும் மருத்துவ முறைகள் இருக்குதா?
நீங்கள் சொல்கிறது குளிருக்கு இதமாக இருக்கணும். சில சமயம் குளிர் அதிகமாகும் போது அது சில வியாதிகளில் கொண்டு விட்டுரும். சில சர்க்கரை வியாதிக்காரர்கள், இரத்த கொதிப்புக்காரர்கள், இதய நோய்க்காரர்கள், இரத்த குழாயில் அடைப்புள்ளவர்கள், அவர்களுக்கு இந்த குளிர் வந்து இரத்த குழாய் அடைப்பை அதிகமாக ஆக்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அவர்கள் உலர்ந்த துணிகளை அணிய வேண்டும், கதகதப்பான ஆடைகளை அணிய வேண்டும், ஸ்வெட்டர் போன்ற ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். குளிரில் முடிந்தவரை வெளியே போகாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக நல்லது. அவர்கள் கிளவுஸ் மற்றும் கால் உறை அணிவது மிக மிக அவசியம். தேவைப்பட்டால் காதுக்கும் காதை பொத்துவது போல தலைக்கு ஒரு தொப்பியும் போடலாம். காதை பொற்றினாலே பெரும்பாலான சமயங்களில் உடலில் கதகதப்பு மீண்டு வந்துவிடும்.
கரெக்ட், வேண்டாத பேச்சையும் நம்ம கேட்க வேண்டாமே. காதை மூடுறது எவ்வளவோ வகையில நல்லது.
காதை மூடுறதுனால நிறைய நிறைய பிரச்சனைகள்லாம் பண்றோம். அதே மாதிரி நாக்கையும் கட்டுப்படுத்துறத பத்தி நீங்க சொன்னீங்க. கடவுள் வந்து ஏன் நாக்கை வந்து காதை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்காரு எல்லாத்துலயும் நல்ல விஷயம் கேட்கணும்னு, பட் நாக்கை பொறுத்த வரைக்கும் அது உள்ள வச்சு அதை சேஃபா வச்சு அதை சுத்தி 32 பாதுகாப்பாளர்களை வச்சு அதுக்கு மேல பெரிய கோட்டை கதவுகளையும் வச்சிருக்காரு. தேவையில்லாம நாக்கை நீட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கையோட வச்சிருக்காரு. குளிர் காற்று காதில் வர மாதிரி படும்போது சில பேருக்கு தலை சுற்றல் வரக்கூடும், சில பேருக்கு முகவாதம் வரக்கூடும். ஒரு முகம் ஒரு பக்கம் கோணிக்கு போய் கண்களை மூட முடியாமல், வாய் சாப்பிட முடியாமல் வாய் ஒரு பக்கம் கோணி போய் முகவாதம் என்கிற பெல்ஸ் பால்சி என்பார்கள். குளிர்காலங்களில் ஜன்னல் ஓரங்களில் பஸ்ஸில் உட்கார்ந்து பயணம் செய்பவர்களுக்கு இது அதிகமாக வரும். குளிரில் படுத்து கொண்டு வருபவர்கள், ஜன்னல் ஓரமாக தலை வைத்து வீட்டுக்குள் தூங்குபவர்கள் கூட இது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு இது வரும் வாய்ப்பு மிக அதிகம். எனவே இவர்கள் குளிரில் அதிகாலையில் குளிரில் போகும்போது தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை இல்லாமல் காதையும் முகத்தையும் மறைத்தபடி ஒரு குல்லாவோ அல்லது ஸ்வெட்டரோ போட்டு கொண்டு போவது மிகவும் நல்லது.
இப்போ ஆஸ்மா வீசிங் உள்ளவங்க, மூட்டு வலி உள்ளவங்க அவங்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்?
நீங்கள் முதலே கேட்டீங்க, இந்த உடம்பு சூடாகிறதுக்காக சில பேர் காலை பிடிச்சி விதவிதுன்னு தேய்ப்பாங்க. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய்க்குள்ள 1 கற்பூரம் போட்டு இந்த கால் முட்டி அந்த இடத்துல எல்லாம் தேய்க்கிறது சூடு உடனடியாக பரவும், மிதமான சூடு வரும், கை கால் வலிகள் உடனடியாக கேட்கும். கடைகளில் கூட இதில் கற்பூர ஆதி தைலம் என்ற பேரிலும் இப்போ சித்த வைத்திய கடைகளில் நிறைய மூலிகைகள் சேர்த்தும் கிடைக்கும். அது வீட்டிலேயே எளிதாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லை ஒரு விதவிதப்பாக காய்ச்சினா நல்லது, அல்லது இல்லாட்டியும் பரவாயில்ல, அதே தேங்காய் எண்ணெய்க்கு 1 கற்பூரத்தை போட்டு சூடு பிறகு தேய்ப்பது போதும். சில விக்ஸ் அமிர்தாஞ்சன் போன்ற கடைகளில் கிடைக்கும் சாதாரண விஷயம் கூட போய் தேய்ச்சிக்கலாம். தேய்ப்பது தான் முக்கியமே தவிர அது என்ன இதை வச்சு தேய்க்கிறோம் என்பது முக்கியமில்லை. தேய்த்தாலே சூடு பரவும். ஒன்று, சூடான பானங்களை குடிக்க கொடுப்பது நல்லது. முடிந்தவரை இஞ்சி சுக்கு அல்லது ஏலக்காய் அல்லது கருப்பட்டி போன்ற இயற்கை பானங்களை கொடுப்பதன் மூலம் உடலில் சூடு விரைவாக தூண்டப்படும். சூடான பானங்களை கொடுப்பது, கதகதப்பான ஆடைகளை போர்த்துவது, மேலே இது போன்ற வெதுவெதுப்பான உத்தரம் கொடுப்பது போன்றவை குளிரிலிருந்து நம்மளை காப்பாற்ற உதவும். அதே சமயம் குளிர் காய்கிறேன் என்று அடுப்பின் மிக பக்கமாக போனால் நெருப்பு தாக்கும் வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். எனவே அதை பற்றியும் பெரும்பாலும் குழந்தைகள் அடுப்பின் மிக அருகில் போகாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம்.
இப்போ வீட்டில் ஒருத்தருக்கு காய்ச்சல் இருந்தால் இன்னொருத்தங்களுக்கும் ஈஸியாக வந்துடும் சொல்கிறாங்களே, அது உண்மையா டாக்டர்?
காய்ச்சலில் தொற்றும் காய்ச்சல் தொற்றாத காய்ச்சல் என்று இரண்டு வகையாக பிரிச்சுக்கலாம். சாதாரணமாக வர காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல், மற்றும் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு சளி சிந்துவதன் மூலமாகவோ அல்லது கை கொடுப்பதன் மூலமாகவோ பரவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. டிபி போன்ற வியாதிகள் இருமல் மூலமாக பரவ வாய்ப்பு உண்டு. மலேரியா போன்ற வியாதிகள் ஒருவரை கடித்த கொசு மற்றவரை கடித்தால், டெங்கு போன்ற வியாதிகள் ஒருவரை கடித்த கொசு மற்றவரை கடித்தால் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஒரே குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இது போன்ற மூன்று வகைகளும் பரவலாம். ஒன்று இருமல் தும்மல் போன்ற சமயங்களில் நேரடியாக வியாதிகள் பரவுவதும், மலேரியா டெங்கு போன்ற காய்ச்சல் ஒருவருக்கு இருந்தால் கொசுவின் மூலமாக அடுத்தவர்களுக்கு இது பரவுவதும் இது இயற்கை. வயிற்றுப்போக்கு வாந்தி போன்ற வியாதிகள் காய்ச்சலுடன் வரும்போது இவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் உணவு அருந்தி இந்த உணவு ஒத்துக்கொள்ளாமல் ஃபுட் பாய்சனிங் என்பார்கள், உணவு நஞ்சாவுதல் போன்ற விஷயங்கள் இருந்தாலோ, அல்லது டைஃபாய்ட் போன்ற வியாதிகள் சரியான சுகாதாரம் இல்லாத கடைகளில் சாப்பிடும்போது அல்லது கை கழுவாமல் சாப்பிடும்போது அல்லது இது போன்ற சமயங்களில் டைஃபாய்டு வியாதி உள்ள கிருமியுள்ள ஒருவர் சமைத்த உணவை நாம் சாப்பிடும்போதும் நமக்கு டைஃபாய்ட் போன்ற வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கும் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, வாந்தி, வயிற்றுவலி, நாவில் வெண்படலம் இருத்தல், கடுமையான தலைவலி போன்றவை கூட இருக்கும். இவர்களுக்காக வந்து ஒரே சமயத்தில் எல்லாரும் சாப்பிடும்போது எல்லாத்துக்குமே இது வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பட் ஒருவருக்கு காய்ச்சல் வரும்போது மற்றவர்கள் ஜாக்கிரதையாக இருந்து, ஈவன் அம்மை போன்ற வியாதிகள் வந்தாலும் ஒருவருக்கு வந்தால் வீட்டில் உள்ள அனைவருக்கும் பரவுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி சாதாரணமான காய்ச்சல் சளியினால் வரும், தலைவலினால் வர காய்ச்சலோ மற்ற அனைவருக்கும் பரவாது. இருந்தாலும் அனைவரும் சுடுதண்ணீர் குடித்து பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்துக்கொண்டால் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு காய்ச்சல் வராமல் தடுக்க முடியும்.
இப்போ வீட்டில் பெட் அனிமல்ஸ் வச்சுருக்குறாங்கன்னு வைங்களேன், அப்போ நாய்க்குட்டி வெளியே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு நேச்சுரலாகவே வெளியே போடுறதுக்கு மனசு வராது, வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் மூலமாக மழைக்காலத்தில் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா?
பெட் அனிமல்ஸ் மூலமாக ரெண்டு வியாதி வராதுங்க. ஒன்று வந்து பெட் அனிமல்ஸ் வளர்த்துறவங்க நம்ம மனசில் நல்ல மனுஷங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு டென்ஷனே வராது. பெட் அனிமல்ஸ் வந்து வளர்த்துறது வந்து ஒரு வகையில் மிக மிக செடி வளர்த்துதல், பெட் அனிமல்ஸ் வளர்த்துறது ரெண்டுமே மனதுக்கு தியானம் அளவுக்கு மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய, படபடப்பை மன இறுக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் அனிமல்ஸை கொண்டு வரீங்க, உங்கள் பெட் வரைக்கும் அதை கொண்டு வந்துட்டீங்கன்னா அது பேட் அப்படின்னு சொல்லுவோம். ரீசன் வந்து அது உடுக்கிற முடியோ அதில் இருக்கிற கிருமிகளோ உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் குழந்தைகளும் அவர்கள் அந்த மிருகங்கள் வீட்டுக்குள்ளே சிறுநீர் போனாலோ அல்லது மலம் கழித்தாலோ அதன் மூலமாக வரும் தொற்று நோய்களும் அதிகம். அவை வெளியே சாப்பிட்டு அது கடித்த பள்ளி பாம்பு போன்றவற்றை வீட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். எனவே நீங்கள் வளர்ப்பு மிருகங்கள் ஒரு எல்லை வரைக்கும் நீ வைத்துக் கொள்வது மிக நல்லது. ஒன்று, வளர்ப்பு மிருகங்களாலும் பறவைகளாலும் சில வியாதிகள் பரவும். சில கிளி வளர்த்துறவங்களுக்கு அந்த ட்ராப்பிங்ஸ் வரும்போது சிட்டகோசிஸ் அப்படிங்கிற வியாதி வரும். பூனை வளர்த்துறவங்களுக்கு அந்த முடிப்பட்டாவே சில பேருக்கு ஆஸ்துமா அதிகமாகும். நாயோட முடிப்பட்டாலும் சில பேருக்கு அரிப்பு அலர்ஜி எல்லாம் வரும். ஸோ இவர்கள் அதிலிருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது. மற்றபடி வீட்டை சுற்றி சாக்கடைகள் இருந்து அங்கே பன்றியெல்லாம் இருந்தால், கொசு இருந்தால் மூளை காய்ச்சல் ஜப்பானீஸ் என்கெஃபலைட்ஸ் என்ற வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே தெருவோரம் சுற்றி திரும்பும் பன்றிகள் அதன் மூலமாக பரவும் வியாதிகளை பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பன்றி காய்ச்சல் கூட இப்போ தான் அந்த சீசன் முடிச்சுட்டு போயிடுச்சு, இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் ஸ்வைன் ஃப்ளூ என்கிற பன்றி காய்ச்சலும் சளி வரும்போது மழை வரும்போது நம்மளை பயப்படுத்துகிற ஒரு வியாதிகள் ஒன்று. எப்பொழுதும் இருமும் போதோ தும்மும் போதோ கையில் ஒரு கைப்புட்டையை வைத்து கொண்டு அதன் மூலமாக மற்றவர்களுக்கு இந்த இருமலோ தும்மலோ மூலமாக வியாதி பரவாமல் தடுப்பது முதல் நடவடிக்கை. உடனடியாக அறிகுறிகள் கடுமையான தலைவலி, கடுமையான வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, கடும் உடல் வலி போன்றவற்றின் கூடிய காய்ச்சல் உடலில் இருந்தால், சில பேருக்கு உடலில் தடிப்பு இது போன்ற வகைகளுக்கு வந்த காய்ச்சல் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகவும். சிறு இரத்த பரிசோதனை மூலமாக அதனுடைய தட்டணுக்கள் குறைஞ்சதை வைத்து நாம் சில வியாதிகளை கண்டுபிடிக்க முடியும். இரத்த பரிசோதனை மூலம் மூக்கிலிருந்தோ தொண்டையிலிருந்தோ எடுக்கிறோம் சளி பரிசோதனை மூலம் பன்றி காய்ச்சலை கூட கண்டுபிடிக்க முடியும். எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் இலவசமாக பன்றி காய்ச்சல் கண்டுபிடிக்கும் வித்தியம். லெப்டோஸ்பைரோசிஸ் இந்த வியாதி ஒரு முக்கியமான வியாதி. லெப்டோஸ்பைரோசிஸ் எலி, பன்றி, நாய் போன்ற மிருகங்கள் உடைய யூரின்ல இருந்து சாக்கடை நீரில் இது கலக்கும். இந்த சாக்கடை தண்ணி மழை காலங்களில் தெருவுக்கு ஓடி வரும்போதோ வீட்டு வாசலில் தேங்கும் போதோ அதை மிதித்தால் இந்த லெப்டோப் ஸ்பைரோசிஸ் என்ற கிருமி மூலம் நம்மளுக்கு கடுமையான காமாலையும் கடுமையான சுரமும் வரக்கு வாய்ப்புண்டு. சிலர் இறக்கக்கூட வாய்ப்புண்டு. கிட்னி இருதயமும் ஈரலும் கெட்டுப்போய் இறப்பதற்கு வாய்ப்புண்டு. அதிகமாக பெருக்கான் எலி இவற்றின் மூத்திரத்தில் அந்த கிருமிகள் அதிகமாக இருக்கும். சர்க்கரையில் வேலை செய்பவர்களுக்கு இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் சாதாரணமாக வரும். ஆனால் மழைக்காலங்களில் இந்த வியாதி காமாலையுடன் கூடிய காய்ச்சலாக இருந்தால் லெப்டோஸ்பைரோசிஸ் என்பதை நாங்கள் உடனடியாக பார்ப்போம். இதுவும் ஆரம்பத்திலே கண்டுபிடித்தால் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய வியாதி தான்.
இந்த பறவை காய்ச்சல் அப்படிங்கிறாங்களே டாக்டர், அது வந்து அது பறவை காய்ச்சல் மூலமா மனிதனை வந்து தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா அந்த கறியெல்லாம் கூட நிறைய சரியா சமைக்கல வேக வைக்கல அப்படின்னா கூட தொற்று ஏற்படும்ன்றாங்க. பறவை காய்ச்சல் வந்து மனிதனை எப்படி தாக்குது? ஏன்னா பன்றி காய்ச்சல் பத்தி விரிவா சொன்னீங்க.
நீங்க சொல்ற மாதிரி நிறைய கல்ச்சர்லங்க எல்லாத்தையும் ஒரு வியாதி பரவுறதுன்னா மனிதனுக்கு விலங்குகளிலிருந்து பறவைகளிலிருந்து பரவுறதுன்னா ரெண்டு விதமா பரவும். எல்லாவற்றையும் சாப்பிடுற ஒரு விலங்கு வந்து பன்றி. சாக்கடைகளில் போய் சாப்பிடும், குப்பையை விட்டு சாப்பிடும், வெஜிடேரியன் சாப்பிடும், நான் வெஜிடேரியன் சாப்பிடும். இப்போ இந்த வியாதி வந்து வியாதியாக ஈஸியாக பன்றி மனிதனிடமிருந்து இன்னொருத்தனுக்கு தொற்று கொடுக்கறதுக்கோ பன்றியிடம் மூலம் வந்து மனிதனுக்கு தொற்றுவதற்கோ வாய்ப்புகள் அதிகம். அதே போல் பறவை காய்ச்சலில் பறவைகள் தான் முதல்ல பாதிக்கப்படும். அதில் வெளிநாடுகளிலிருந்து பறந்து வரும் பறவைகள் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்படலாம், அந்த பறவை இறந்துடும். இவ்வளோதான். அதை சரியாக வேக வைக்காமல் சில பேர் என்ன செய்வாங்க, அந்த ரத்தத்தை அப்படியே பச்சையை குடிப்பாங்க. கை கால் வலி இருக்கிறவங்க சில பறவைகளோட பறத்தை அப்படியே குடிப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, இறந்த கோழிகளையோ அல்லது இந்த பறவைகளையோ மிக குறைந்த விலைக்கு வாங்கிட்டு வந்து அந்த ரோட் சைடில் வந்து மதுபான கடைகள் பக்கத்தில் இது மாதிரி விற்றுட்டு தெருவோர கடைகளில் மிக குறைந்த விலையில் சிக்கன் என்று சொல்லி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது சரியாக வேகலைனா இதன் மூலமாக அந்த வியாதி மற்றவர்களுக்கு பரவும். ஸோ பச்சையாக சாப்பிட்டால் வரக்கு வாய்ப்பு உண்டு. சரியாக வேக வைக்கலைனா அறவைக்காடு வச்சா வரும். கோழிகளிலிருந்து மனிதனுக்கு வரும் வியாதிகளில் முக்கியமான வியாதி பச்சை முட்டை சில பேர் சாப்பிடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, உடலுக்கு ஆரோக்கியம் என்று சொல்லி முட்டையை அப்படியே உடச்சி சாப்பிடுவாங்க. அதன் மூலமாக கோழிகளிலிருந்து டைஃபாய்ட், ஷிஜெல்லாஸ் இது மாதிரி வியாதிகள்லாம் கோழிகளிலிருந்து அப்படியே வரும். கோழிக்கு இருக்கிற வியாதி மனிதனுக்கு வரும். சில பேர் அரைவேக்காடாக முட்டை சாப்பிடுவாங்க, ஆஃப் பாயில்னு சொல்லிட்டு பாதி வேக வைத்த முட்டை, அதுவும் ஆபத்தானதான். முட்டையை முழுக்க வேக வைத்தோ அல்லது ஆம்லெட் மாதிரி போட்டு வேக வைத்தோ தான் சாப்பிடுமே தவிர முட்டையை பச்சையாக சாப்பிட்டால் நமது உடம்பு அதை செரிமானத்துக்கு எடுத்துக்கொள்ளாது. அது வந்து முட்டை சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது என்பது உண்மைதான். பட் அது வேக வைத்த முட்டையை சாப்பிட்டால் மட்டுமே அதுக்கு அதனோட ஆல்புமின் மற்றும் புரதங்கள் நம்மளுக்கு சேரும். பச்சை முட்டையை சாப்பிட்டால் அது ஜீரணிக்கிற சக்தி மனித உடலுக்கு கிடையாது. அதன் மூலம் வியாதிகள் பரவும் வியாதிகள் அதிகம். சில பேர் என்ன செய்வாங்க, மாட்டிலிருந்து கறந்த பால் அப்படியே குடிப்பாங்க. இப்போ மாடோட வியாதி நம்மளுக்கு அப்படியே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மாட்டு தீவனத்தில் ஏராளமாக கெமிக்கல்ஸ் இருக்குது. பெரும்பாலான கெமிக்கல்ஸ் பாலை காய்ச்சும் போது செயலிழந்து விடுகிறது. ஆனால் பாலை காய்ச்சாமல் அப்படியே குடிக்கும் போது அந்த வியாதியும் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மனித பாலை தவிர வேறு எந்த பாலையும் காய்ச்சி தான் குடிக்க வேண்டும்.
இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரும் இது வீட்டில் கொசு படையெடுப்பு. இந்த கொசுக்காக நிறைய நம்ம வைக்கிறோம், லிக்விடேட்டர் வைக்கிறோம், காயில் வைக்கிறோம், மேலே வந்து ஆயின்மெண்ட் கூட பூசிக்கிறோம். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளடைவில் ஒரு வித அலர்ஜியை வந்து நமக்கு ஏற்படுத்துது. என்ன பண்ணலாம் டாக்டர்?
கொசுக்கு முக்கியமான தீர்வு கொசு வலை. இதுதான் கொசு வலை உபயோகிக்கிறதுக்கு சங்கடப்படுபவர்கள், கொசு வலை கட்டினா காற்று வராது என்று நினைப்பவர்கள் தான் இவர்கள் தான் மாற்று வழிகளை தேடுறாங்க. அதுக்கு இன்னொரு வழி இருக்குது, கதவு ஜன்னல் அனைத்துக்கும் கொசு வலை கதவு அடிக்கிறது. கதவு கூட ஒரு கதவுக்கு பக்கத்தில் ஒரு கொசு வலை கதவு அடிச்சிட்டிங்கன்னா அந்த கதவு எப்பவுமே சாத்தியிருக்கணும். குறிப்பாக காலை 6-8 மாலை 5-7 கண்டிப்பாக இந்த கதவு சாத்தியிருக்கணும். அந்த சமயங்களில் தான் வெளியிருந்து கொசு வரும். மனிதனுடைய உடம்புலேருந்து மூச்சு காட்டில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை பார்த்துட்டு தான் கொசு ஓடி வருது. இப்போ அந்த மாதிரி சமயங்களில் வந்து இது நீங்கள் கதவெல்லாம் சாத்தி வைக்கிறது, ஜன்னலுக்கெல்லாம் கொசு வலை அடிக்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், கொசு விரட்டிகளை காயில் சொல்லுவாங்க, காயில்களை உபயோகப்படுத்துறது வந்து எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கொசு விரட்டிகளை படித்து பாருங்கள், வாங்கினா முதல்ல படிங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கதவு ஜன்னல்களை மூடி வைங்கள், வீட்டுக்கு நடுவில் கொசு வரத்தியை பற்ற வைங்க, எல்லோரும் வெளியே போயிருங்க, 10 நிமிஷம் கழித்து கதவு ஜன்னல்லாம் திறந்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கொசுவெல்லாம் வெளியே வந்துடும், ஓடி போயிடும். அதுக்கப்புறம் பழையபடி கதவு ஜன்னலை சாத்தி வச்சுருங்க, நைட்டு போகிறோம் கொசு வராதுன்னு தான் சொல்கிறாங்க. தலைமேட்டுக்கடையிலேயே கொசு வரத்தியை வச்சுக்கிட்டு இருமிட்டு சளி வந்து தும்மல் வந்து வீசிங் வந்து இப்படி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. மனிதர்களுக்கு ஆபத்து குறைவாக இருந்தாலும் பிராணிகளுக்கு ஆபத்து குறைவாக இருந்தாலும் அந்த புகை எப்போவுமே தினசரி பண்ணுறது ஆபத்து தான். எனவே கொசுவர்த்தியை உபயோகப்படுத்துறது தவிர்ப்பது நல்லது, அல்லது அது காட்டிய வழியில் செய்வது நல்லது. சில மின்னணு கொசுவர்த்தி என்று ஒன்று வந்திருக்கிறது. அது சில 15-20-30 கிலோ ஹெர்ட்ஸில் ஒரு சத்தத்தை உருவாக்கி இந்த கொசுக்களை விரட்டுது, கொசு அதுக்கும் பழகிறது. மூன்றாவது விஷயம் வந்து இந்த லிக்விட்ஸ் அல்லது காடு அல்லது அட்டைகள் இது எரிக்கிறது எல்லாமே ஒரே வகையில் தான் செய்யுது. கொசுக்கு மேலே கடிக்காமல் மேலே தடவிக்கிற விஷயத்தை வந்து உபயோகிக்கலாம். சில பேருக்கு அது அலர்ஜி ஆச்சுன்னா அதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இயற்கை பொருளான வேப்பம் இலையை, காய்ந்த வேப்ப இலையை இல்லை பச்சை வேப்ப இலையை, தண்ணி தளதளம் தண்ணி தளதளம் கொதிக்கிற சாம்பிராணி புகை போடுவது போல் வேப்பிலையை புகை போடுவதும், அரப்பு புகை போடுவதும், அதில் லேசாக வேப்பிலையை போடுவதும், அந்த வேப்பிலையை கலந்த புகை வீட்டுக்குள் கொண்டு வருவதும் இயற்கையாகவே கொசுவை விரட்ட உதவும். வேப்பெண்ணெய் கலந்த தேங்காய் மேலே தடவுவதும் கொசு வராமல் தடுக்க உதவும். பட் அதிகமாக வேப்பெண்ணெய் தடவுவதும் ஒரு ஆபத்து தான், உள்ளே விழுங்கவோ அல்லது விஷமாகவோ வாய்ப்பு உண்டு. வேப்பெண்ணெய் என்பது ஒரு விஷம், முடிந்த வரைக்கும் அதை மேலே தடவாமல் இருக்கிறது நல்லது. சில பேர் பேனுக்கு கூட தலையில் வேப்பெண்ணெய் தடவாங்க, அதெல்லாம் அளவாக தான் செய்யணும், அதிகமாக செஞ்சால் அதுவும் ஆபத்து. கொசு வராமல் இருக்கணும்னா வீட்டை சுற்றி 200 அடி தூரம் வரைக்கும் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். டயர், பழைய பாத்திரங்கள், உடைந்து போன விஷயம், தண்ணி தேங்குகிற விஷயம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும், நல்ல தண்ணியிலேயே நிறைய கொசு வரும், டெங்கு கொசுலாம் நல்ல தண்ணி தான் வரும். இப்போ தண்ணி தேங்காமல் பார்க்குறது முக்கியம். செடிகள்லாம் பூச்செடிகளாக வச்சுருந்தா அதை சுற்றி மருந்து அடிப்பது மிக மிக முக்கியம். நல்ல தண்ணி தொட்டி வச்சிருந்து மேலே தண்ணி தொட்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்த கம்பூச்சியா மீன் போன்ற மீன்களை விடுவது மிக மிக அவசியம். தண்ணீர் தொட்டிகளை அல்லது பாத்திரங்களை மூடி வைப்பது மிக மிக முக்கியம். மூடாத பாத்திரங்களில் கொசு முட்டையிடும், கொசு வளரும். எனவே மூடி வைப்பது மிக மிக முக்கியம். தண்ணியை கொதிக்க வைத்து குடிப்பது மிக மிக முக்கியம். எனவே ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் பண்ணணும். தண்ணி கலங்கி போயிடுச்சுன்னா படிகாரம் போன்றவற்றை வைத்தோ அல்லது ஃபில்டர் பண்ணியோ வடிகட்டியோ தென் காய்ச்சி வடிகட்டி நீரை குடிப்பது மிக மிக அவசியம். ஆரோ வாட்டர் இருந்தாலும் சரி, வீட்டில் ஃபில்டர் வாட்டர் இருந்தாலும் சரி, கொதிக்க வைப்பது கூடுதல் நன்மையை பயக்கும்.
இது வரைக்கும் மழை காலத்தில் என்னென்ன தொற்று நோய்கள் ஏற்படுது, அதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் விரிவாக விளக்கமாக சொன்னீங்க. வணக்கம், நன்றி டாக்டர்.
வள்ளுவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு, வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னார் வைத்தூர் போல கெடும் அப்படின்னு. இப்போ வைக்கோலை பற்றி உங்களுக்கே தெரியும், வைக்கோலை எப்படி தீவனம் வச்சுன்னா டக்குன்னு காண போயிருந்த மாதிரி பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஒரு சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்லுவாங்க. பட் ப்ரிவென்ஷன் இஸ் சீப்பர் தென் க்யூர் கூட. நீங்கள் வந்து பணம் மட்டும் இல்லை, இந்த உடல் வலி, இந்த உடல் உபாதைகள் இதெல்லாமே வராமல் தடுக்கிறது தான் முக்கியம். பணம் செலவாகுவதை விட உடல் வலியும், அதனால் அவஸ்தை, அதனால் ஏற்படும் வேலை நஷ்டங்கள், அதனால் ஏற்படும் மன கஷ்டங்கள், இது எல்லாத்தையுமே தடுக்கணும்னா, நோயின்றி வாழணும்னா தினசரி நடங்க, சுடுதண்ணி குடிங்க, பசச்சத்துக்கப்புறம் சாப்பிடுங்க, சுத்தமாக இருங்கள், மழை போன்ற சமயங்களில் சற்று முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், தும்மல் இருமல் சமயங்களில் கைக்குட்டையுடன் வாயை பொத்துங்கள், கிருமிகள் இருப்பது போல சந்தேகம் இருந்தாலோ கடுமையான காய்ச்சல் இருந்தாலோ நீங்களே முதலுதவி செய்யாமல் உடனடியாக மருத்துவரை அணுகுங்கள். இந்த மழை காலத்தில் மழை மட்டும் பெருகட்டும், நோய் பெருக வேண்டாம். நீங்கள் அனைவரும் நோயின்றி வாழ வாழ்த்துக்களுடன் டாக்டர் ரவிக்குமார். வணக்கம்.
நேயர்களே, இதுவரைக்கும் டாக்டர் சொன்னதை நம்ம எல்லாருமே கேட்டிருந்துருப்போம். இப்போ மழைக்காலம் ஆரம்பித்த உடனேயே பல தொற்று வியாதிகள் நம்மளை வந்து பாதிக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொசு கடியினால் வர்ற காய்ச்சல் தான் அதிகமாக இருக்குது. இந்த காய்ச்சலை தடுப்பதற்கு நம்ம எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்னா, நம்ம வீட்டை சுற்றிலும் தண்ணீர் தேங்க விடாமல் பார்த்துக்கலாம். நம்ம குடிக்கிற தண்ணியை சுட வச்சு குடிக்கலாம். இது போன்ற பல விளக்கங்களை நமக்காக எடுத்துக்கூறியவர் டாக்டர் டி ரவிக்குமார் அவர்கள். உடன் உரையாடினார் என் கோமா.